இயேசுவி நீர் தொட்டால் போதும்.
பொதுக்காலம் ஆறாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
என் உடலெல்லாம் அற்புதம் காணும்.
எனதருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்ற உண்மை 1991 கண்டுபிடிக்கப்பட்டது. தான் ஒரு நோயாளர் என்பதை உணர்ந்ததும் நோய்களால் துன்புறும் கோடான கோடி மக்களோடு தன்னையே அவர் இணைத்து கொண்டார். நோயுற்றோரை மையப்படுத்தி 1992 உலக நோயாளர் நாளை அவர் உருவாக்கினார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 11 லூர்து நகர் அன்னை மரியாவின் திருநாள் அன்று இந்த உலக நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 11 இந்த ஞாயிறு 26வது முறையாக உலக நோயாளர் நாளை நாம் சிறப்பிக்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, நோயாளருக்கென ஓர் உலக நாளை அர்ப்பணிப்பது குறித்து நம்மில் பலர் கேள்வி எழுப்பலாம். நோய் என்றதும் எதிர்மறையான எண்ணங்கள் பெருமளவு நம் மனதில் உருவாவதால் இந்த கேள்வியை எழுப்புகின்றோம். நோயை நாம் கொண்டாடவில்லை, மாறாக நோயுற்றோர் காட்டும் நம்பிக்கை, துணிவு இவற்றையும், நோயுற்றோர் மீது மற்றவர் காட்டும் அக்கறை, பரிவு இவற்றையும் நாம் கொண்டாடுகின்றோம். நோயுறுதல், நலமடைதல் என்ற அனுபவங்களிலிருந்து நமக்கு தேவையான தெளிவான பாடங்களை பயில தொடர்ந்து 3வது வாரமாக நோயுற்றோரை இயேசு குணமாக்கும் மற்றொரு நிகழ்வை இந்த ஞாயிறன்றும் சிந்திக்க வந்திருக்கின்றோம்.
அன்பு இதயங்களே, நலம் பெறுவதற்கு மருத்துவ உதவிகள் தேவை என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஒருவர் நலம் அடைவதற்கு தேவையான முதல் படி தான் நலம் அடைவோம் என்று அவர் உள்மனதில் எழும் நம்பிக்கை. இந்த கருத்தை சென்ற ஞாயிறு நாம் சிந்தித்தோம். நமது நம்பிக்கையின் ஊற்றான இறைவனை நாடி வருவதால் குணமடைகின்றோம் என்பதை ஒரு மருத்துவரே தெளிவாக கூறியுள்ளார். ஹென்றி மிச்சல் என்ற பேராசிரியர் கடுமையான ஒரு நோயிலிருந்து குணமடைந்தார். குணமளித்த மருத்துவருக்கு அவர் நன்றி சொன்னபோது அந்த மருத்துவர் தந்த பதில் பேராசிரியரை வியப்புறச் செய்தது. மருத்துவர் சொன்னது இதுதான்:
முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அடுத்து உங்களை சுற்றியிருந்து ஜபித்தவர்களுக்காக நன்றி சொல்லுங்கள். நீங்கள் குணமடைந்ததில் என் பங்கு மிகக் குறைவே
என்று மருத்துவர் சொன்னதும் அவர் மிக அதிக அளவு தாழ்ச்சியோடு பேசுவதாக பேராசிரியர் மிச்சல் அவரிடம் சொன்னார். மருத்துவரோ மறுமொழியாக:
நான் சொல்வதை நீங்கள் நம்பாமல் போகலாம், ஆனால் இதுதான் உண்மை. மருத்துவர்களாகிய நாங்கள் யாரையும் குணப்படுத்துவது கிடையாது. குணமடைவதற்கு தடையாக உங்களுக்குள் இருக்கும் கிருமிகளை நீக்குவது ஒன்றையே நாங்கள் திறம்படச் செய்கின்றோம். மற்றபடி நீங்கள் குணமடைவது எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை
என்று அந்த மருத்துவர் கூறினார். ஒருவர் நலம் அடைவதற்கு முதலில் இறைவனின் அருள், இரண்டாவது நோயாளியிடமும் அவரை சுற்றியிருப்போரிடமும் உருவாகும் நம்பிக்கை, 3வது மருத்துவரின் திறன் என்ற இந்த வரிசையில் நமது சிந்தனைகள் அமைய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, உலக நோயாளர் நாளை எண்ணி பார்க்கும்போது அண்மையில் நாம் சிறப்பித்த மற்றொரு முக்கியமான நாளும் நினைவுக்கு வருகின்றது. மகாத்மா காந்தி கொலையுண்ட ஜனவரி 30 அல்லது அதற்கு அருகில் வரும் ஞாயிறன்று தொழுநோயாளர் உலக நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு ஜனவரி 28 ஞாயிறன்று நாம் தொழுநோயாளர் உலக நாளை கடைபிடித்தோம். நோயுற்றோரை பற்றி, சிறப்பாக தொழுநோயுற்றோரை பற்றி சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு வாய்ப்பை தருகின்றன. இன்றைய நற்செய்தியின் அறிமுக வரிகள் இதோ.
மார்க் நற்செய்தி பிரிவு 1. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகின்றேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார்.
இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த ஞாயிறு நாம் வாசிக்கும் நற்செய்தி பகுதியை ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி என்று உரத்த குரலில் அழுத்தம் திருத்தமாக கூறலாம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டுள்ள கருத்து மட்டுமல்ல, அந்த கருத்தை சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களும் நற்செய்தியாக ஒலிக்கின்றன. தொழுநோயுற்ற ஒருவர் நலமடைகின்றார் என்ற நிகழ்வு நல்ல செய்திதான், சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்வைச் சொல்ல பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களும் நல்ல செய்திதான். இந்த சொற்களைப் பற்றி நாம் முதலில் சிந்திப்பது நல்லது. இன்றைய நற்செய்தியில் தொழுநோயாளரை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் மரியாதை கலந்த சொற்களாக ஒலிக்கின்றன. இந்த அழகிய மாற்றம் கடந்த சில ஆண்டுகளாக நமது சமுதாயத்தில் உருவான மனமாற்றம். அன்பு இதயங்களே, 30 ஆண்டுகளுக்கு முன் நாம் பயன்படுத்திய விவிலியத்தில் தொழுநோயாளருக்கு சரியான மரியாதை வழங்கப்படவில்லை. 1986 வெளியிடப்பட்ட நமது தமிழ் விவிலியத்தில் இன்றைய நற்செய்தி பகுதி எவ்விதம் எழுதப்பட்டிருந்தது என்பதையும், 1995 வெளியிடப்பட்டு இப்போது நாம் பயன்படுத்தி வரும் விவிலியத்தில் இதே பகுதி எவ்விதம் எழுதப்பட்டுள்ளது என்பதையும் இணைத்து பார்த்தால் நாம் அடைந்துள்ள மனமாற்றத்தை புரிந்து கொள்ளலாம். 1986 விவிலிய பதிப்பில் நாம் வாசிப்பது இதுதான்.
ஒரு நாள் தொழுநோயாளி ஒருவன் இயேசுவிடம் வந்து முழந்தாளிட்டு, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று வேண்டினான்.
இதே இறைவாக்கியம் 1995 விவிலிய பதிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது.
ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார்.
அன்பு இதயங்களே, பழைய விவிலிய பதிப்பில் தொழுநோயாளியை சுட்டிக்காட்ட அவன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதிய விவிலிய பதிப்பில் தொழுநோயாளரை அவர் என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றோம். தொழுநோயாளரை ஒரு மனிதராக மதித்து அவருக்குரிய மரியாதையை வழங்குவது நாம் அண்மைய ஆண்டுகளில் பின்பற்றும் அழகான முன்னேற்றம்.
அன்புள்ளங்களே, தொழுநோய், தொழுநோயாளர் என்ற வார்த்தைகளை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். 1986 முந்தைய விவிலிய பதிப்புகளில் தொழுநோயாளர் என்ற சொல்லுக்கு பதில் குஷ்டரோகி என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளோம். ஆங்கிலத்தில் லெப்பர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. குஷ்டரோகி என்பதற்கும் தொழுநோயாளர் என்பதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள். லெப்பர் என்பதற்கும் லெப்ரசி பேஷண்ட் என்பதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளன. வெறும் சொற்களில் காணப்படும் வேறுபாடுகள் அல்ல, மாறாக அவர்களை குறித்து நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை அச்சொற்கள் வெளிப்படுத்துகின்றன. இப்போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரியான சொற்களை பயன்படுத்தும் அளவு நாம் பக்குவமடைந்துள்ளோம்.
அன்புள்ளங்களே, நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளின் வலிமையை பற்றி நாம் நன்கு அறிவோம். ஒருவரை நாம் எவ்வித வார்த்தைகள் கொண்டு அழைக்கின்றோம் என்பதிலேயே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கும் மதிப்பு அல்லது அவமதிப்பு இவை தெளிவாக தெரிந்துவிடும். ஒருவரை குஷ்டரோகி என்று சொல்வதற்கு பதில் அவர் ஒரு நோயாளர் என்று சொல்லும் போதே அவரை பற்றிய நமது எண்ணங்களும் உணர்வுகளும் வேறுபடும். அவரை பற்றி ஒரு சிறிது அளவாகிலும் உள்ளத்தில் மரியாதை பிறக்கும். சாதிய மடமை என்ற நோயால் துன்புறும் இந்திய சமுதாயத்தில் ஒரு சில குலங்களில், குடும்பங்களில், இடங்களில் பிறந்தவர்களுக்கு பிறப்பிலேயே முத்திரை குத்தி விடுகின்றோம். இந்தியாவின் சாபக்கேடாக விளங்கும் இந்த சமுதாய குற்றத்திற்கு இந்த நேரத்தில் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
ஆன்பு நெஞ்சங்களே, முத்திரைகள் குத்தி மக்களை பிரிப்பதில் யூத மத தலைவர்கள் கைதேர்ந்தவர்கள். நோயுற்றோரை இறைவனிடமிருந்து பிரிந்தவர்கள், எனவே பாவிகள் என்று அவர்கள் தீர்மானித்தனர். அதிலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்களுடன் வாழ தகுதியற்ற பெரும் பாவிகள் என்ற முத்திரை குத்தப்பட்டது. தொழுநோய் என்ற முத்திரை குத்தப்பட்டவர்கள் அனுபவிக்க வேண்டிய கொடுமைகளை இன்றைய முதல் வாசகம் இவ்வாறு சொல்கின்றது.
லேவியர் நூல் பிரிவு 13. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து, தலை வாராமல், மேலுதட்டை மறைத்து கொண்டு, தீட்டு தீட்டு என குரல் எழுப்ப வேண்டும். நோயுள்ள நாளெல்லாம் அவர் தீட்டுள்ளவர். எனவே தீட்டுள்ள அவர் பாளையத்துக்கு வெளியே தனியாக குடியிருப்பார்.
அன்புள்ளங்களே, இஸ்ரேல் மக்கள் தொழுநோயாளிகளை நடத்திய விதம் மிக கொடுமையானது. அந்த நோய் உடையவர் ஊருக்கு வெளியே தங்க வேண்டும். ஊருக்குள் வரவேண்டிய அவசியம் இருந்தால் ஒரு மணியை அடித்தவாறு வரவேண்டும். இந்த மணி சத்தம் கேட்டதும் எல்லோரும் விலகிவிடுவார்கள். தொழுநோயாளி யாரையாவது தீண்டிவிட்டால் அவர்களும் தீட்டுப்பட்டவராகிவிடுவார்கள். ஒரு சில சமயங்களில் இப்படி நேர்ந்த தவறுகளுக்கு அந்த நோயாளி கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம்.
அன்பு இதயங்களே, இந்த பின்னணியில் நாம் இன்றைய நற்செய்தி நிகழ்வை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இயேசுவை சுற்றி எப்போதும் கூட்டம் இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு வந்த தொழுநோயாளியின் மனதில் எவ்வளவு பெரிய போராட்டம் நிகழ்ந்திருக்கும். அந்த கூட்டத்தின் நடுவே சென்றால் அவர்கள் கோபத்திற்கு ஆளாகலாம். அந்த கோபம் வெறியாக மாறினால் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்படலாம். இதையெல்லாம் தெரிந்திருந்தும் அந்த நோயாளி இயேசுவை அணுகிச் சென்றார். அந்த நம்பிக்கையே அவர் குணமடைந்ததற்கு முதல் படியாக அமைந்தது.
ஆண்புள்ளங்களே, இயேசு தூரத்தில் நின்றபடி அவரை குணமாக்கியிருக்கலாம். ஆனால் இயேசு தன்னை சுற்றியிருந்தவர்களையும் குணமாக்க விரும்பினார். எனவே தன் கரங்களை நீட்டி தொழுநோயாளரை தொட்டார். இயேசு இவ்வாறு செய்தது சுற்றியிருந்தவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கும். அதிர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பது இயேசுவின் நோக்கமல்ல. மாறாக அவர்களும் நலம் பெற வேண்டும் என்பதே அவர் எண்ணம். தொழுநோயாளியின் உடலை தொட்டு குணமாக்கிய இயேசு சூழ இருந்தவர்களின் மனதை தொட்டு குணமாக்க முயன்றார்.
இறுதியாக அன்புள்ளங்களே, 1858 பிப்ரவரி 11 லூர்து நகரில் 14 நிறைந்த பெர்னதெத் சுபிரு என்ற இளம் பெண்ணுக்கு அன்னை மரியா முதல் முறையாக தோன்றினார். அந்த நிகழ்வின் 160 நிறைவை இன்று கொண்டாடுகின்றோம். கடந்த 160 தன்னை நாடி வந்துள்ள பக்தர்களுக்கு மனநலத்தையும் உடல் நலத்தையும் இறைவனிடமிருந்து பெற்றுத்தரும் லூர்து நகர் அன்னை வழியாக நாம் அனைவரும், குறிப்பாக தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ இறை அருளை இறைஞ்சுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.